الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ونادى فرعون في قومه قال يا قوم أليس لي ملك مصر وهذه الأنهار تجري من تحتي، أفلا تبصرون؟ أم أنا خير من هذا الذي هو مهين ولا يكاد يبين؟ صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஒருவனாகிய வல்லவனாகவே உண்டாவதாக. அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன், தன்னையே வணங்கும்படி பணித்தவன், தன்னை அல்லாதவற்றை வணங்குவதை வெறுத்தவன். அவனை புகழ்கின்றேன், அவனிடமே உதவியும் கோருகின்றேன். சலாசென்னும் தன்மையும் சலாமின் மீதேற்றமும் என் உயிரிலும் மேலான என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிநெறிகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், சாபியங்கள், முத்தபையங்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள் மீது என்றென்றும் உண்டாவதாக என்று சொன்னதன் பின்னால், அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டிருக்கும் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவான் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து தக்குவாவோடு இறைவனோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஒத்தியத்தென்னும் நல்லுபதையும் செய்து கொள்கின்றேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதை தான் விரும்புகிறார். இந்த உலகத்திலேயும் மௌக்கத்துக்கு பின்னாலும் ஒரு மனிதனுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்கு கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்றால், அது இஸ்லாத்துடைய போதனைகளை எமது வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடப்பதன் மூலமாகத்தான் அது உண்டாக முடியும். இஸ்லாத்துடைய போதனைகளுக்கு அப்பால் யாராவது நிம்மதி சந்தோஷத்தை தேட நினைத்தால், ஒரு கட்டத்திலே அவைகளை அடைந்து கொள்வதை போன்று தோன்றினாலும் கடைசியில் முடிவு கேவலமானதாக இருக்கும். எனவே உண்மையான கண்ணியம் கௌரவம் கிடைக்க வேண்டும் என்றால், உண்மையான நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால், இஸ்லாத்துடைய போதனைகளை ஒவ்வொருவரும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அன்பானவர்களே, சமகாலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் இஸ்லாத்தை எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம்? ஒரு மனிதன் தொழுதி நோன்பு நோற்று அஜையும் செய்தி
இதர சில அபாதத்துக்களை செய்தால் நாம் முடிவெடுத்து விடுகிறோம் இவருதான் சொர்க்கவாசி என்பதாக. மேலான அல்லாஹ்வு நல்லடியார்களே, சகோதரர்களே, இது போன்ற சில அபாதத்துக்களில் தங்களை முடக்கிக் கொண்ட சிலர் சில கட்டத்திலே பேசுவார்கள் தாமேதான் சொர்க்கவாசிகள் என்பதை போன்று பேசக்கூடியவர்களும் என் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். உண்மையில் நாம் நினைத்திருக்கக்கூடிய இந்த சில அபாதத்துக்கள் மாத்திரம்தான் ஆயிஸ்லாம். இவற்றை செய்தால் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றியவனாக கணக்கெடுக்கப்படுவானா இல்லையா, இது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் நினைத்திருக்கக்கூடிய இந்த தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, இது போன்று சென்ற இபாதத்துக்கள் இருக்கிறதே, இது மாத்திரம் அல்ல இஸ்லாம். இது இஸ்லாத்துடைய ஒரு பகுதி. இஸ்லாம் என்பது ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கின்ற வரைக்கும் அவன் எந்தெந்த நிலைமைகளை சந்திக்கப் போகின்றானோ, தாயாக, தந்தையாக, தொழிலாளியாக, முதலாளியாக, விவசாயியாக, இப்படி எந்தெந்த நிலைமைகளை மனிதன் சந்திக்கப் போகின்றானோ அந்த நிலைமைகளில் இவன் எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறதோ அந்த வாழ்க்கையை முழுமையாக எடுத்து நடக்க வேண்டும். இவற்றை எடுத்து நடப்பதன் மூலமாகத்தான் இவன் அல்லாஹ்விடத்தில் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றியவனாக கணக்கெடுக்கப்படுவார். அதற்கு மாற்றமாக சில விவாதத்துக்களை மாத்திரம் செய்து கொண்டு நான் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுகிறேன் என்று யாராலும் நினைக்க முடியாது. அன்பானவர்களே, இந்த விவாதத்துக்களை செய்வதோடு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான பண்பாடுகள் எங்களிடத்திலே உருவாக வேண்டும், நல்ல தன்மைகள் எங்களிடத்திலே வர வேண்டும். எவ்வளவுதான் அபாதத்து செய்தோம் நல்ல பண்பாடு ஏற்படவில்லை என்றால் நல்ல தன்மையோடு மனிதாபிமானத்தோடு நாம் சமூகத்திலே நடந்து கொள்ளவில்லை என்றால் சில கட்டத்திலே எமது தொழுகை, எமது நோன்பு, எமது சதகாக்கள் எந்த பிரயோஜனமும் அற்றதாக போய்விடும். எனவேதான் ஒரு கட்டத்திலே அதர செல்லமாக ஆரம்ப செல்லும் அவர்களிடத்தில் ஒரு பெண்ணை பற்றி கேட்கப்பட்டது. யார் சூழலோ ஒரு பெண் இருக்கிறாள், அந்த பெண்ணுடைய இபாதத் அவள் வளமையாக தொழுகையை பேணி தொழுது வருகிறாள், பகல் பொழுதில் அதிகமாக நோன்பு நோக்கிறாள், அதிகமாக இரவிலே நின்று வணங்குகிறாள், ஏழைகளுக்கு வாரி வழங்கி கொடுக்கக்கூடிய பெண் யார் சூழலோ, ஆனாலும் அடுத்த வீட்டு பெண்ணோடு இவள் நல்ல முறையில் நடந்து கொள்வதில்லை, அடுத்த வீட்டு பெண்ணோடு அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறாள், இந்த பெண்ணுடைய நிலைமை என்னையா சூழலாம் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர் செல்லவாக அழகிய செல்லும் அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் அவளுடைய நோம்பை பற்றி, அவளுடைய தொழுகையை பற்றி கேட்கவில்லை. செல்லவாக அழகிய செல்லும் அவர்கள் தயங்காமல் பதில் சொன்னார்கள், அவள் நரகவாதி, பின்னார் ஏதாவது செய்கிறார்கள். நல்ல பண்பாடு இல்லை என்றால் சில கட்டத்தில் அன்பானவர்களே இந்த இபாதத்துக்கள் எந்தவித பிரயோஜனமும் அற்றதாக போய்விடும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் இபாதத்து செய்வதோடு நல்ல பண்பாடுகளை எங்களிடத்திலே உருவாக்கிக் கொள்ள வேண்டும், அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும், அடுத்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். எனக்கு இல்லாவிட்டாலும் அடுத்தவர்களுக்கு கிடைக்கட்டும் என்ற விட்டுக் கொடுப்பு இது ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்க வேண்டும். இந்த பண்பாடுகளை இஸ்லாம் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, சமகாலத்திலே எமது இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பலவிதமான பிரச்சனைகள், எங்கெடுத்து பார்த்தாலும் பிரச்சனை, பள்ளிவாரியர்களிலும் பிரச்சனை, நிறுவனங்கள் அதிலேயும் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கை குடும்பத்திலேயும் பிரச்சனை. அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? சில கட்டத்திலே நாம் பார்க்கிறோம், நல்லவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஒரு நல்ல தோற்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்தரங்கத்தை பார்த்தால், குடும்ப வாழ்க்கையை பார்த்தால் பலரோடு பேசாமல் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவர்களை இவர் மதிக்கிறதில்லை. அன்பானவர்களே, இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் இரண்டாக சொல்லலாம். ஒரு ஆணும் அதீசும் தடை செய்யக்கூடிய இரண்டு தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் இப்படி அவதரந்து கொள்கிறார்கள். இந்த இரண்டு தன்மை இருக்கிறது. இந்த இரண்டு தன்மையையும் குர்ஆனும் ஹதீஸும் வெறுத்துக் கொண்டிருக்கிறது. அது என்ன தன்மை தெரியுமா? முதலாவது, நான் என்ற மமலை இதில் அதிகமானவர்களிடத்தில் இருக்கிறது. நான் சொல்வதுதான் நடக்க வேண்டும். குடும்பம், இந்த குடும்பத்தில் நான் சொல்வதைத்தான் அனைவரும் கேட்க வேண்டும். நிறுவனங்கள் பள்ளி வாயல்களாக இருந்தாலும் ஒரு சிலர் நினைக்கிறார்கள் இங்கு நான் சொல்வதுதான் நடக்க வேண்டும். ஒன்று, நான் என்ற மனதை, இந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அல்லாஹ் இவர்களை கேவலப்படுத்துவார். குர்ஆனும் ஹதீஸும் தடை செய்யக்கூடிய தன்மை. இன்னொரு தன்மை, யாருக்கு என்ன நடந்தாலும் சரி, இடத்து கிடைத்து விட வேண்டும் என்ற சுயநலம், சுயநலவாதிகள். இந்த சுயநலவாதிகள் யாருக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, நான் நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், எனது இல்லை எனது மனைவி கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வார்கள். சுயநலவாதிகள் அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவர்கள் என் சமூகத்தில் நிச்சயமாக இருக்கிறார்கள். இந்த இரண்டு தன்மையும் இருக்கிறது. யாரிடத்தில் இருக்கிறதோ நிச்சயமாக அல்லாஹ் இவர்களை கேவலப்படுத்துவான். குர்ஆனும் ஹதீஸும் இந்த தன்மையை வெறுத்துக் கொண்டிருக்கிறது. குர்ஆனை புரட்டி பாருங்கள். இந்த தன்மையோடு யார் உலகத்திலே வாழ்ந்தார்களோ அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்திய வரலாற்றை படிப்பினைக்காக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலாவது, நான் என்ற மனதை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாரிடத்திலும் வந்துவிடக் கூடாது. என்னொரு சந்தர்ப்பத்திலும் நான் அல்லாஹ்வுடைய அடியார், என்னால் முடியாது, அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் வர வேண்டுமே ஒழிய, அதற்கு மாற்றமாக நான் சொல்வதுதான் நடக்க வேண்டும், எனக்கு மேல் இவர் சொல்வதா, விடமாட்டேன், வந்துவிடக் கூடாது, அல்லாஹ் கேவலப்படுத்துவார். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், அன்பானவர்களே, அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சொர்க்கத்திலே வைத்தார். நாம் அனைவரும் கேள்விப்படக்கூடிய சம்பவம். அங்கே என்ன நடந்தது? அல்லாஹ் அங்கிருந்தவர்களை பார்த்து சொன்னான், இந்த ஆதமுக்கு சிரம் பணிவீர்களாக என்று. இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ மலக்குமார்களுக்கு சொன்னோம், ஆதமுக்கு சிரம் பணிங்கள் என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்திலே பசஜதல் மலாய்கா எல்லா மலக்குமார்களும் ஆதமுக்கு சிரம் பணிந்தார்கள். இல்லா இபிலீஸ் சிரம் பணியவில்லை. ஏன் காரணம்? எது அவனை தடுத்து நிறுத்தியது தெரியுமா? நான் என்ற மமதை தான். என்ன பேசினான் தெரியுமா? ஒரு கட்டத்தில் அல்லாஹ் கேட்கின்றவர்களை உன்னை தடுத்து நிறுத்தியது என்று அந்த இப்லீஸ் இடத்தில் அல்லாஹ் கேட்ட பொழுது இப்லீஸ் எப்படி பேசினால் தெரியுமா? என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், மண்ணால் படைக்கப்பட்டு இந்த ஆதவுக்கு நான் படைத்தாய்ப்பதா? நான் என்ற மனதை இப்லீஸ் பேசுகிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, நான் என்ற மனதை வேண்டாம், அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான். அன்று இப்லீஸ் நான் என்ற மனதையில் பேசினான், அல்லாஹ் அங்கிருந்து என்ன செய்தான், நீ சபிக்கப்பட்டவனாக இங்கிருந்து வெளிச்சென்று விடுவாயாக என்று அல்லாஹ் துரத்தி விட்டான். அந்த இப்லீஸை அல்லாஹ் நாள் வரைக்கும் எப்படி தெரியுமா? இந்த உலகத்தில் தோன்றிய ஒவ்வொரு முஸ்லிமும் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்தால் சொல்லக்கூடிய வார்த்தை, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்டு சபிக்கப்பட்ட சைத்தானிடத்திலிருந்து நான் பாதுகாப்பு பெறுகிறேன். அல்லாஹ் நான் என்ற மனதையும் பேசியவனை குர்ஆனுடைய நாள் வரைக்கும் கேவலப்படுத்தி விட்டான். ஏன் அன்பானவர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, ஒரு கட்டத்திலே ஃபிரௌனிடத்திலே அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். ஃபிரௌன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, மிஸ்ருடைய ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறான் ஃபிரௌன். எந்த அளவுக்கு நான் எந்த மமதையில் பேசினால் தெரியுமா? அவன் பேசிய வார்த்தைகளை அல்லாஹ் படிப்பினைக்காக குர்ஆனில் எங்களுக்கு சொல்லி தருகிறார். ஒரு கட்டத்தில் ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தாரை கூப்பிடுகிறார். வனாதா ஃபிரௌனு ஃபீ கௌமி, ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தை கூப்பிட்டு சொல்லுகிறான், கால யா கௌம், எனது கூட்டத்தினரே, அலைஸலீ முல்கு மிஸ்ர், மிஸ்ருடைய ஆட்சி கையில இருக்கிறதா இல்லையா? மிஸ்ரில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நைல் நதியை பார்த்து சொல்லுகிறான், மின் தஹ்தி, இந்த நைல் நதி எந்த கொண்டோல் எந்த கட்டுப்பாட்டுக்கு கீழால் ஓடிக்கொண்டிருக்கிறதா இல்லையா? நான் இந்த மமதையில் பேசியவன் கேட்கிறான், அவர்களுக்கு பிரான் பாவித்த வார்த்தை மகீன். இந்த கேவலமான மூசா சிறந்தவரா நான் சிறந்தவரா? எந்த எவ்வளவு பவர் இருக்குது! நான் எந்த மமதையில் பேசுகிறார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதோடு நிறுத்தவில்லை, கேவலப்படுத்திய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட சம்பவத்துடைய சுருக்கம், சிறிய வயதில் நடந்த ஒரு விபத்தின் காரணமாக தெளிவாக பேச முடியாது, பேசுவார்கள் சில வார்த்தைகள் தெளிவாக இருக்காது, நாம் சொல்வதாக இருந்தால் சிக்கி சிக்கி பேசுவார்கள். அவரது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை சுத்தி காட்டு கேட்கின்றார், இந்த தெளிவில்லாமல் பேசக்கூடிய சிக்கி சிக்கி பேசக்கூடிய மூசா சிறந்தவரா? நைல் நதி மிஸ்ருடைய ஆட்சி என் கையில் இருக்கிறது, நான் சிறந்தவரா என்று அந்த ஃபிரௌன் நான் என்ற மமதையில் பேசினான். அல்லாஹ் நான் என்ற மமதையில் பேசிய இந்த திராவிட எப்படி கேவலப்படுத்தினார்? அன்பானவர்களே, எந்த ஆறு எந்த கொன்றோல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பேசினாலோ அல்லாஹ் அதே ஆற்றிலே அவனை மூழ்கடிக்க செய்து கேவலப்படுத்தினான். அதோடு நிறுத்தவில்லை, உன்னை போன்று நான் என்ற மொழியில் பேசக்கூடியவர்கள் அடாவடித்தனம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுவை மறந்து பேசக்கூடியவர்களுக்கு படிப்படியாக அவனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். பிராணிலே அல்லாஹ் சொன்னான், உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு படிப்பினை ஏற்பட வேண்டும் என்பதற்காக கயாமத்துடைய நாள் வரைக்கும் உன்னுடைய உடம்பை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் அந்த பிராணுடைய உடம்பை இன்றும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். யார் மிஸ்ருக்கு சென்றார்களோ அங்கே பிராணுடைய உடம்பை பார்க்க முடியும். மாற்றமாக இந்த உலகத்திலே நடந்தான், அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்தினான். நம்ரூதுடைய வரலாற்றுடைய சுருக்கம், நம்ரூத் அரசன் எப்படி அல்லாஹ் கேவலப்படுத்தினான் என்று சொன்னால், நம்ரூதுடைய மூக்குக்குள் ஒரு கொசி போன்றது. அந்த கொசி அவனுடைய தலைக்கு ஏறி அவனுடைய மூக்கினால் அந்த கொசி அவன் சாகுகின்ற வரைக்கும் வெளிப்படவில்லை. அவனுடைய அந்த நோய்க்கு மருந்து என்ன தெரியுமா? நம்ரூத் அரசன், நான் இந்த மமதையில் இந்த உலகத்திலே வாழ்ந்தவன், நம்ரூதுடைய அந்த நோய்க்கு மருந்து அல்லாஹ் கேவலப்படுத்தினான். நம்ரூதோடு யாராவது பேச வேண்டும் என்றால் அவனுடைய தலையை செருப்பால் அடிக்க வேண்டும். என்னுடைய போன் நாம் எப்படி சார்ஜ் பண்றோமோ அதே போன்று அவனுடைய தலையை சார்ஜ் பண்ணணும், கரண்ட் செருப்பால் அடிக்கோடும். இப்படி அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தினான். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, இது போன்றுதான் இன்றும் யாரிடத்தில் இந்த நான் என்ற மர்மதை நான் சொல்வதுதான் நடக்க வேண்டும். குடும்ப வளர்ச்சியாக இருக்கட்டும், நிறுவனங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் என்று யார் பேசுகின்றார்களோ அல்லாஹை மறந்து பேசக்கூடியவர்களை நிச்சயமாக அல்லாஹ் கேவலப்படுத்துவான். இரண்டாவது தன்மை, யாருக்கு என்ன நடந்தாலும் சரி எனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்ற சுயநலம். இந்த சுயநலத்தையும் இஸ்லாம் பெருத்துக் கொண்டிருக்கிறது. யார் சுயநலவாதிகளாக நடப்பார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களையும் இந்த உலகத்திலே கேவலப்படுத்துவான். கேவலப்படுத்திய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். என்றும் சமகாலத்திலே இருக்கிறார்கள் சிலர், யாருக்கு என்ன நடந்தாலும் சரி எங்களை பிரச்சனை முடிஞ்சிடும், அடுத்தவர்களை பார்க்க மாட்டார்கள், எனக்கு கிடைச்சிடும் சுயநலம். அன்பானவர்களே, அவர் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வரலாற்றை படித்து பாருங்கள், சுயநலவாதிகளை அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்தினார். அவர்களுடைய பிள்ளைகளுடைய வரலாறு, நாலு பிள்ளைகள் ஒரு கட்டத்திலே அல்லாஹ் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோடி சோடியாக நாலு பிள்ளைகளை கொடுக்கிறார். இரண்டு பெண் பிள்ளைகள், இரண்டு ஆண் குழந்தைகள். ஒரு பெண் குழந்தை அழகு கூடியவர், இன்னும் ஒரு பெண் அழகு குறைந்தவர். ஒரு ஆண் குழந்தை, ஒரு மகன் அழகு கூடியவர், இன்னும் ஒரு மகன் அழகு குறைந்தவர். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வரலாறு, ஆபில் காபிலுடைய வரலாறு. அன்பானவர்களே, காபில் நானா அழகில் கூடியவர், ஆபில் அழகில் குறைந்தவர். அன்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலத்துடைய நியதியின் படிக்கு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படப் போகிறது. எப்படி தெரியுமா? அழகில் கூடிய காபில் நானாவுக்கு அழகில் குறைந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். அழகில் குறைந்த தம்பிக்கு அழகில் கூடிய பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, இது போன்ற முதலாவது உலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இதுதான். ஒரு பெண்ணுடைய பிரச்சனை, முதலாவது சுயநலவாதிகள். நானா காவில் சொன்னார் தம்பியை பார்த்து, அழகில் கூடிய தென்னை உனக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, இது சரிவராது, தங்கச்ச எனக்கு தந்துடும். தம்பி சொன்னார் நானாவை பார்த்து முடிவு செய்யப்பட்ட விஷயம் ஏழாவது தரமாட்டு. நானா காவில் தம்பியை பார்த்து சொன்னால், நீ தரல இருந்தா இரத்த உறவு எல்லாம் ஒரு பக்கத்தும் இருக்கட்டும், உன்னை கொண்டு விடுவேன். நானா தம்பியை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம், நானா கோவில் ஒரு சுயநலவாதியாக நடந்து கொள்ள போகிறார். ஆனா தம்பி சொன்னார், தம்பி சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார், உங்களுடைய கைய உயர்த்தினாசித்தின் இலைய எதக்கலி தாக்குதுள்ளது, உங்களை கொள்கத்துக்காக வேண்டி நான் உங்களை போல கை ஒட்டக்க மாட்டேன், நான் சுயநலவாதியாக நடக்க மாட்டேன் என்று தம்பி சொன்னார். தம்பி சொன்னார், இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், நான் இந்த பெண்ணுக்காக வேண்டி உங்களை கொலை செய்ய மாட்டேன் என்று தம்பி சொன்னார். கடைசியில் நானா சுயநலவாதியாக நடந்து தம்பியை கொண்டு விட்டார், காபீன் ஹாபீலை கொண்டு முடித்தார். அல்லாஹ் இந்த சுயநலவாதியை எப்படி கேவலப்படுத்திருக்கிறான் தெரியுமா? அதற்கெல்லாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நாளை கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு ஆத்மா அநியாயமாக கொலை செய்யப்படுமாக இருந்தால், ஒரு மனிதன் அநியாயமாக கொலை செய்யப்பட்டால், யார் கொலை செய்கின்றாரோ அவருக்கு இருக்கக்கூடிய பாவத்தின் ஒரு பகுதி ஆரம்பமாக கொலை செய்து ஆரம்பமாக சுயநலவாதியாக நடந்த அந்த காவிலை போய் அடையும் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். சுயநலவாதியாக நடந்தார்கள், சுயநலவாதிகள் அல்லாஹ் கேவலப்படுத்துகிறார், கயாமத்துடைய நாள் வரைக்கும் அவர்களுக்கு பாவம் சென்று கொண்டேதான் இருக்கிறது. ஏன் அன்பானவர்களே, எத்தனை வரலாற்று குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. ஃபிரௌன் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறான், சுயநலவாதியாக நடந்தார், அவனுடைய ஆட்சியை பறிக்கக்கூடிய ஒரு பிள்ளை பிறந்து விட்டது என்று செய்தி கேட்ட பொழுது பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்று முடித்தான் அந்த ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி. ஆனால் இந்த சுயநலவாதியை அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்தினால், எந்த பிள்ளை பிறக்க கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்றாலோ அந்த பிள்ளையை அவனுடைய கையிலே கொடுத்து அவனுடைய மடியிலே வைத்து அல்லாஹ் வளர்க்க செய்து அந்த பிராவுனை கேவலப்படுத்தினார். சுயநலவாதிகள் அல்லாஹ் கேவலப்படுத்திய வரலாறு, அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலேயும் யாருக்கும் சுயநலவாதியாக நடப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்படி நடந்தால் அல்லாஹ் கேவலப்படுத்துவான். விவசாயம், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை யாருக்கும் சுயநலம் வேண்டாம், அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான். அன்பானவர்கள், என்னை அதிகமானவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வியாபாரிகளே வியாபாரத்திலே சுயநலவாதிகளாக நடந்து விடாதீர்கள், அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான். வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான், வியாபாரத்திலே சுயநலவாதிகளாக நடந்தவர்களை கேவலப்படுத்திய வரலாறு. வியாபாரத்திலே யார் சுயநலவாதிகளாக நடப்பார்களோ அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது, அல்லது கேவலம் உண்டாவதாக என்ன செய்வார்கள்,
வியாபாரிகள் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்கள் இவர்களுடைய வியாபாரத்துக்காக வேண்டி யாரிடத்தில் பொருட்களை வாங்குகிறார்களோ அந்த சந்தர்ப்பத்திலே சரியாக நிறுத்து வாங்குவார்கள். ஒரு சொட்டையும் குறைந்து விடாமல் சரியாக நிறுத்தி எடுப்பார்கள். ஆனாலும் இவர்கள் அடுத்தவர்களுக்கு விற்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எப்படி வந்திருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை கொஞ்சம் பிடித்துக் கொள்வது, எப்படி கொஞ்சத்தை எடுத்துக் கொள்வது என்று பார்க்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இவர்களுக்கு கேளும் உண்டாவதாக அல்லது வயு என்று நரகம் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, யார் வியாபாரத்திலே சீரழவாதிகளாக நடப்பார்களோ அடுத்தவர்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, அடுத்தவர்களுடைய பொருள் குறையட்டும் பணம் கூடட்டும் நினைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். இதுக்கு முன்னால் இப்படி நடந்தவர்களை கேவலப்படுத்திய வரலாற்றை இன்றும் எங்களுக்கு படிப்பினைக்காக பான் பேசிக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வரலாறு அதர் சாய்வ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மதியன் வாசிகளுக்கு நபியாக அனுப்பி வைத்தார். அதர் சாய்வ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல அல்லாஹ்வை பற்றி பல கொள்கைகளை சொல்லுகின்றார்கள். அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தை விட்டும் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். அவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான பாவங்களில் ஒன்றை சொன்னார்கள், இந்த பாவத்தை செய்யாதீங்கோ. அது என்ன பாவம் தெரியுமா? அளவு நிறுவையில் மோசடி செய்வது, அடுத்தவர்களை ஏமாற்றுவது, இதை செய்யாதீங்கோ என்று அதர் சாய்வாலை சொன்னார்கள். குர்ஆனில் அல்லாஹ் இதை பேசிக் கொண்டிருக்கிறான். சாய்வாலையில் சொன்னார்கள், அவ் குல் கை வலா தகூனூ மினல் முஹ்ஸிரீன், சரியாக நெருங்கோ, நஷ்டவாளியாக ஆகிறாதீங்கோ, சரியா நிறுங்க, உங்களோட பக்கம் பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறவரை குறையில் அனுப்ப வேண்டாம், அவங்களோட பணத்தை சுரங்க வேண்டாம் என்று அவர்கள் அந்த மதிய நிவாசிகளுக்கு புத்தி சொன்னார்கள். ஆனாலும் அவர்கள் கேட்டு நடக்கல, வியாபாரத்திலே சுயநலவாதிகளாக நடந்தார்கள். அல்லாஹ் அந்த மதிய நிவாசிகளை சுயநலவாதிகளை அழித்தான். எப்படி தெரியுமா? அந்த மதிய நிவாசிகளுக்கு ஒரு கட்டத்திலே அல்லாஹ் கடுமையான சூட்டை ஏற்படுத்தி விட்டான். கடுமையான சூடு, இரவிலும் சூடு, பகலிலும் சூடு, வீட்டுக்கு உள்ளேயும் இருக்க முடியவில்லை, வீட்டுக்கு வெளியிலேயும் இருக்க முடியவில்லை. பத்து தடுமாறி கொண்டு திரிந்தார்கள் மதிய நிவாசிகள். ஏழு நாட்கள் இப்படி கழிந்தனர். ஏழாவது நாள் மழை மேகம் போன்று ஒன்று தோன்றியது. அதற்கு கீழால் கொஞ்சம் கூலாக இருப்பதை உணர்ந்து மதிய நிவாசிகள் அந்த மழை மேகத்திற்கு கீழால் ஒன்று சேர்ந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுயநலவாதிகளை, அளவு நிறுவையில் மோசடி செய்தவர்களை, வியாபாரத்தில் அடுத்தவர்களுடைய விஷயத்திலே சுயநலவாதிகளாக நடந்தவர்களை என்ன செய்யலாம் தெரியுமா? அந்த மலை மேகத்திலிருந்து, வானத்திலிருந்து நெருப்பை அனுப்பி அந்த மதியின் வாசிகளை அழித்து சாம்பல் அக்கிவித்தான். வியாபாரத்திலே சுயநலம் அவ்வளவு கேவலப்படுத்துவான். அன்பானவர்களே, இஸ்லாம் வெறுக்கக்கூடிய தன்மை, விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அதிலேயும் சுயநலவாதிகளாக நடக்க முடியாது. நாங்கள் மட்டும் நிம்மதியாக இருக்கோனோ, அடுத்தவர்களுக்கு தேவையில்லை, அடுத்தவர்களுக்கு என்ன நஷ்டம் என்ன கஷ்டம் வந்தா பிரச்சனை இல்லை, நான் நிம்மதி, எந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் என்று நினைச்சா அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அல்லாஹ் குர்ஆனிலே விவசாயத்திலே சுயநலவாதிகளாக நடந்தவர்களை கேவலப்படுத்திய வரலாறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பனூ இஸ்ரவேலர்களுடைய வரலாறு, பனூ இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் இருந்தார், விவசாயம் செய்யக்கூடியவர். விவசாயம் செய்து அறுவடை செய்வார், அறுவடை செய்து அதில் வரக்கூடிய இலாபத்தை மூன்று பங்காக பிரிப்பார். மூன்று பங்காக பிரித்து ஒரு பகுதியை தனது குடும்பத்துக்காக எடுத்துக் கொள்வார், இன்னும் ஒரு பகுதியை அந்த நிலத்திலே மீண்டும் போடுவதற்காக வைத்துக் கொள்வார், மூன்றாவது பகுதியை இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு கொடுப்பார். அது பனூ இஸ்ரவேலை சேர்ந்த மனிதர். அன்பானவர்களே, இப்பொழுது அவர் மரணித்து விட்டார், அந்த நிலம் பிள்ளைகளுடைய கையில் கிடைக்கிறது. பிள்ளைகள் விவசாயம் செய்திருக்கிறார்கள், அறுவடை செய்ய போகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே பிள்ளைகள் யோசிக்கிறார்கள், எங்கட வாப்பா புத்தி குறைந்த நிலைமையில் நடந்து கொண்டார், சமூகத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் வந்த ஒரு பகுதியை ஏழைகளுக்கு சும்மா கொடுத்து விடுவார். நாங்கள் ஏன் அப்படி கொடுக்கணும்? நாங்கள் இந்த வருஷம் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க தானே கஷ்டப்பட்டு உழைச்சோம், நாங்க மட்டும் எடுத்துக்கொள்வோம் என்ற எண்ணத்திலே பிள்ளைகள் ஒன்று சேர்ந்தார்கள். நாளைக்கு அந்த அறுவடை நிலத்துக்கு போய் அவர்களுடைய அந்த விவசாய நிலத்திலே அறுவடை செய்ய போகிறார்கள். அன்பானவர்களே, கட்டு கதை அல்ல, அல்லாஹ் குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சம்பவம். அறுவடை செய்வதற்காக வேண்டி தயாரானவர்கள் என்ன சொன்னார்கள்? தமது காணிக்கு பக்கத்து காணி சொந்தக்காரர்களிடத்திலே போய் சொன்னார்கள், நாங்கள் நாளைக்கு அறுவடை செய்ய போறோம், நீங்களும் அறுவடை செய்வதாக இருந்தா நாளைக்கு காலையில வந்து விடுங்கோ என்று சொன்னவர்கள் அதிகாலையில் என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் பாடல சொல்லுகின்றார், அந்த பிள்ளைகள் அவர்களுடைய அந்த விவசாய நிலத்தை நோக்கி நடந்து போனார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒருவருக்கொருவர் பயந்து பயந்து போகிறார்கள் அறுவடை செய்வதற்காக வேண்டி. என்ன பயம் தெரியுமாது? இன்றைக்கு எந்த ஒரு மிஸ்கீனுக்கும் தெரியக்கூடாது, நாங்கள் அறுவடை செய்கிறோம் என்று எந்த ஒரு மிஸ்கீனுக்கும் தெரியாம பேசி அறுவடை செஞ்சு நாங்கள் மட்டும் சுருட்டிட்டு வந்துடுவோம் என்று அந்த பிள்ளைகள் சுயநலவாதிகளாக நடப்பதற்காக வேண்டி அறுவடை செய்வதற்காக அவர்களுடைய அந்த விவசாய நிலத்தை சென்றடைகிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் இவர்களை எப்படி கேவலப்படுத்தினான் தெரியுமா? அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்தினான்? நாளைக்கு இவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள், சுயநலவாதிகளாக நடப்பார்கள் என்பதை அறிந்துட்டு அல்லாஹ் அன்றிரவு அவர்கள் அங்கு செல்வதற்கு முன்னாலே வானத்திலிருந்து நெருப்பை அனுப்பி, நெருப்பை அனுப்பி அவர்களுடைய விவசாய நிலத்தை எரித்து சாம்பலாக்கிவிட்டான். இவர்கள் பிள்ளைகள் அங்கே அறுவடை செய்வதற்காக தயாரான நிலையில் போய் விவசாய நிலத்தை சென்றடைகிறார்கள். அன்பானவர்களே, அந்த விவசாய நிலம் பத்தி சாம்பலாக போயிருந்தது. அதை பார்த்தவர்கள் தான் சொன்னார்கள், நாங்கள் வழிகட்டுட்டோம் என்று அப்பதான் சொல்றாங்க. சுயநலவாதிகளாக நடந்தவர்கள், வியாபாரம் விவசாயம் எந்த ஒன்றிலேயும் யாருக்கும் சுயநலமாக நடக்க முடியாது, அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவார். அன்பானவர்களே, சமூகத்தில் பல கூடிய நாம் பல வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறோம், நல்ல தன்மைகள் எங்களிடத்தில் உருவாக வேண்டும், அடுத்தவர்களுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கிடைத்து விட வேண்டும் என்ற சுயநலம் வந்துவிடக்கூடாது, அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவார். சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எத்தனை வியாபாரிகள் இருக்கிறார்கள், சாமான்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மொத்தமாக வாங்கியிருப்பார்கள், இந்த தினத்தில் பணத்தை தருவேன் என்று வாக்களித்திருப்பார்கள் அல்லது செக்கை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த உரிய நாளில் பணத்தை கொடுக்க மாட்டார்கள். யாருக்கு பணம் கொடுக்க வேண்டுமோ அவர் வந்து கேட்டால் அன்பானவர்களை தலையில் சொல்லக்கூடியவர்கள் அல்லது என்னென்னமோ பேசி விடுவார்கள். கொடுக்க வேண்டியது கடன், அவர் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு அவர் யாரிடத்தில் இருந்து எடுத்தாரோ அவர் கொடுக்க வேண்டிய பணத்துக்காக வேண்டி அந்த வீட்டை விட்டு வாகனத்தை விட்டு அவர் அடுத்தவர்களிடத்தில் கணன் பட்டு அடுத்தவர்களிடத்தில் கெஞ்சி இவர் கொடுக்க வேண்டும். ஆனாலும் யாரிடத்தில் பணம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தாரோ அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். ஒன்றுக்கு பலவிருத்தம் பேசினால் கடன் கொடுக்கக்கூடியவர்கள் பஜாரில் நடப்பதை சொல்லுகிறேன். எமது முஸ்லீம்கள் பேசுவார்கள் கொடுக்க வேண்டியது பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் பணம் என்னவா ஒரு பணத்தை எடுத்து ஓடியா போறோம் எரிங்கவா தாரம் பேசுவார்கள். அன்பானவர்களே, இது என்ன இஸ்லாம், இது என்ன இஸ்லாம்? இப்படி பேசிவிட்டு சுயநலமாக நடந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் வைத்துக் கொண்டு நாம் முன்சாப்பில் நின்று கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கத்துவதனால் அல்லாஹ்விடத்திலே எதை சாதிக்கப் போகிறோம் இந்த தொழுகையை வைத்து? இந்த நிலைமையில் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறதை கொடுக்காமல் அடுத்தவர்களை ஏமாற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள் பணம் இன்றைக்கு தாருங்களா? 5 நிமிடத்தில் கோர்க்கொண்டேன், 60 போல் தர்றேன், கொஞ்சம் இருங்க என்று சொன்னால் 5 நிமிடம் 5 மணித்தியாலம் 5 நாளாகிவிடும். வாக்கு கொடுத்தால் மாறு செய்கிறோம். எத்தனை பேர் சமூகத்தில் இருக்கிறோம் அன்பானவர்களே? அடுத்தவர் கடன் கொடுத்தவன் கஷ்டத்தில் அவனுக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் எப்படியோ இதனை தலை தடாவித்தேன், இது யார் சொல்லி தந்த இஸ்லாம்? இப்படி நடந்து கொண்டு தொழுவதால் நோன்பு நோப்பதால் ஒன்றாக்கு மேல ஒன்றும் பதக்கம் அடுத்தவர்கள் காப்பதற்காக வேண்டி அந்த ரங்கத்தை பார்த்தா அன்பானவர்களே எதற்காக வேண்டி இந்த இஸ்லாம்? இவைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்ததுதான் இஸ்லாம். வெறுமை தொழுகை நோன்பு இதர விவாதத்துக்கள் இது மாத்திரமல்ல இஸ்லாம், பண்பாட்டோடு சம்பந்தப்பட்ட இஸ்லாம். வெறுமனை அதை மாத்திரம் செய்து இதில் குறை செய்வோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில கட்டத்தில் அவைகள் எந்த பிரயோஜனமும் மற்றவர்களாக போய்விடும். மூக்குடைய நேரத்தில் சில கட்டத்தில் சுயநலவாதிகளாக நடந்தால் மூக்குடைய நேரத்தில் களிமா நாவுக்கு வராது அன்பானவர்களே. அல்லாஹிடத்திலே சௌவாசியம், குடும்பங்கள் குடும்பத்திலேயும் சுயநலவாதிகளாக நடந்துவிடக் கூடாது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். எத்தனை பேர் குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஹஜ்ரத் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு எங்கள் அனைவருக்கும் தெரியும். ஹஜ்ரத் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி கண்ணால் பார்த்தவர்கள். ஒரு சஹாபியுடைய அந்தஸ்து என்ன? சஹாபியுடைய அந்தஸ்து சஹாபாக்களுக்கு பின்னால் தோன்றிய அனைத்து வலிமார்கள் சாலிஹீன்கள் நல்லவர்களுடைய ஈமானை ஒன்று சேர்த்தாலும் ஒரு சஹாபியுடைய அந்தஸ்தை அடைய முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அந்த பட்டியலில் உள்ளவர்கள் தான் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய வஃபாத்துடைய சந்தர்ப்பம் தக்ராத்தில் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாவினால் கலிமாவை மொழிய முடியவில்லை. நீங்க சம்பவம் சுருக்கமாக சொல்லுகிறேன் அன்பானவர்களே. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வந்து கலிமாவை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. என்ன செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அவர்களுடைய தாய் எங்கே இருக்கிறார் என்று கேட்டபொழுது மிக தூரத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அந்த பெண்ணை கூட்டி வருவதற்காக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இன்னும் ஒரு சஹாபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அந்த பெண் எப்படி வந்தால் என்ற செய்தியையும் கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அல்கவா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் ஒரு பொருளை ஊண்டியவளாக நடுநடுங்கி கஷ்டத்தோடு அந்த ரசூலுல்லாஹுடைய சபைக்கு வந்து சேருகிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்கமாவை பற்றி கேட்டார்கள். சொன்னார், அந்த தாய் இவர் நல்ல பிள்ளை, என்னோடு மிச்ச இலக்கமாக நடந்து கொள்ளக்கூடியவர், ஆனாலும் எப்ப திருமணம் முடிச்சிட்டாரோ அதோடு என்ன மறந்துட்டாரு இவர் என்னை ஒழுங்காக கவனிக்கல, என்ற விஷயத்தில் மிகவும் பொதுபோக்காக நடந்து கொண்டார் என்று சொன்ன பொழுது, அன்பானவர்களே, சுருக்கமாக சொன்னால் இவருடைய குடும்பம், இவருடைய மனைவி, இவருடைய பிள்ளை என்று வாழ்ந்தார் என்ற விஷயத்தில் ஒரு சேனலவாதியை போன்று நடந்து கொண்டார் என்று சொன்ன பொழுது அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பவல்லதி நஃபீ பியதி, இந்த ஆத்மா இந்த ரப்புடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த அழுக்கமா இவருடைய தொழுகை, இவருடைய நோன்பு, இவருடைய சதக்கா, இந்த எந்த ஒன்றை கொண்டும் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் அறிந்து கொள்ள மாட்டார். ஏன் இவர் ஒரு சுயநலவாதியாக நடந்ததன் விளைவு அன்பானவர்களே, குடும்பத்திலே சுயநலவாதியாக நடந்தவர்கள். எனவே யாரெல்லாம் சுயநலவாதியாக அல்லது நான் என்று மாதிரி என்ற அந்த பிரச்சனை கௌரவ பிரச்சனையின் காரணமாக குடும்பங்களை பிரிந்து வாழுகின்றோமோ அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துவான். இது போன்ற எத்தனை வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே படிப்பினைக்காக எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இஸ்லாம் என்பது முடக்கி விடப்பட்ட ஒரு சில இபாதத்துக்கள் மாத்திரம் அல்ல. ஒருவர் ஒரு சில இபாதத்துக்களை மாத்திரம் செய்து கொண்டு நான் சொர்க்கவாசி என்ற முடிவுக்கு வந்துவிட முடியாது. நல்ல பண்பாடுகள் எங்களிடத்தில் உருவாக வேண்டும். அடுத்தவர்களை மதிக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். எனக்கு கிடைக்காவிட்டாலும் அடுத்தவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அடுத்தவர்கள் நிம்மதியாக இருக்கட்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள். அதற்கு மாற்றமாக யாருக்கு என்ன நஷ்டம் என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் எனக்கு கிடைத்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றியவர்கள் அல்ல. இவர்கள் எவ்வளவுதான் இபாதத்து செய்தாலும் ஒரு கட்டத்திலே இவைகள் இந்த பிரயோஜனம் அற்றதாக போய்விடும். எனவே அன்பானவர்களே, நாம் உண்மையான இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் நசீபாக்குவாராம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயா? நாங்கள் அறிந்து அறியாமல் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து விடுவாயா? நிம்மதியான வாழ்க்கையை தந்து விடுவாயா? இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயா? அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடுவாயாக. யாருடைய மனதை புண்படுத்தி விட்டோமோ அவர்களுக்காக நாங்கள் கண்வர அணுகின்றோம். எங்களை மன்னித்து விடுவாயாக. பல கட்டங்களில் சுயநலவாதிகளாக நடந்து விட்டோம் ரஹ்மான். பல கட்டங்களில் நான் என்ற மகளில் பேசி விட்டோம் ரஹ்மான். எங்களை மன்னித்து விடுவாயாக. நல்ல தன்மையை ஏற்படுத்தி விடுவாயாக. அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அடுத்தவர்களுக்காக வித்து கொடுக்கக்கூடிய மனப்பாங்கை தந்து விடுவாயாக. இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றியவர்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து விடுவாயாக. எங்களது ஆலய ஒப்புக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஸ்தாவான அன்னை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.